السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العلام، وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا. صدق الله العزيز الحكيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا تبايعتم بالعين وأخذتم بأذناب البقر ورضيتم بالزرع وتركتم الجهاد في سبيل الله سلط الله عليهم ذلة، أو كما قال عليه الصلاة والسلام: கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாள் ஜும்ஆவுடைய தினத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையுடைய இரவில் எந்த ஒரு நேரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கச் செய்வானாக என்று பரக்கத்தை வேண்டி துஆ செய்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவனுடைய தீனுக்காக வேண்டி நம்மளை ஒன்று கூட செய்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் இதை போல ஒரு ஒன்று கூடல் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நாம் பார்க்கலாம், இன்று அரசியலுக்காக வேண்டி, பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளுக்காக வேண்டி, ஏனைய விளையாட்டு அரங்களுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடத்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்கு பார்த்தாலும் தீனுடைய மஜ்லிஸிலே எடுத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ளவர்கள் தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அப்படித்தான் இந்த உழைப்பையும் வைத்திருக்கின்றார். ஏனென்றால் உலகம் உலகத்துடைய வஸ்துக்களை அல்லாஹ் விரும்புகின்ற விரும்பாத எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று போல் கொடுக்குகின்றான். அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்களுக்கும் கொடுக்கின்றான். காலை மாட்டை வணங்கக்கூடிய ஹிந்துக்களுக்கும் கொடுக்கின்றான். கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய அந்நியர்களுக்கும் கொடுக்கின்றான். ஆனால் இந்த தீனுடைய பாக்கியம் இருக்கிறதே, தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய, அதற்கு உழைப்பு செய்யக்கூடிய, நேரங்களை காலங்களை ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது, இது எல்லா மனிதர்களுக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் இந்த மனிதனை தனது தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறானோ, தெரிவு செய்திருக்கிறானோ, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். பல குடும்பங்கள்ல இருந்து, பல வீடுகள்ல இருந்து, பல ஊர்களில் இருந்து அல்லாஹ் எங்களை தீனுக்காக புறக்கெடுத்திருக்கிறான். எனவே எந்த ஒரு நோக்கத்தின் பேரில் அல்லாஹ் இந்த இடத்துல ஒன்று கூட செய்திருக்கிறானோ, மௌத்து வரைக்கும் அதே சிந்தனையில வாழ்ந்து மரணிக்க இம்மனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய செய்ய நாம் எதிர்பார்க்கின்ற நிம்மதிகள் கிடையாது, நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் கிடையாது, நாம் எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் கிடையாது. அல்லாஹ்வை கேட்கிறான், உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, நிம்மதி இல்லையா, பஞ்சமா, சூறாவளியா, மண் சரிவா, உங்களுக்கு இயற்கை அழிவுகள், செயற்கை அழிவுகள் நாளுக்கு நாள் உண்டாகிக் கொண்டே இருக்கிறதா? எல்லாவற்றிற்கும் காரணம் அபிமா கசபத் ஐதீக்கும், உங்களது கைகளை முற்படுத்தி செய்த பாவச் செயல்களின் காரணமாகத்தான் இன்றைக்கு கடல்லையும் கரையிலும் திரச்சின, நீரிலும் நிலத்திலும் திரச்சின, உள்நாட்டும் வெளிநாட்டும் திரச்சின, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் திரச்சின, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாமே தேடிக்கொண்டவைகள் தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு பித்னாக்கள், அழிவுகள், பிரச்சனைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நாங்களும் அல்லாஹுடைய தீன முறையாக விளங்கி அதன்படி செயல்படுத்துவதோடு மற்ற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். இதற்கு மாற்றமாக எமது குடும்பத்தோடு மட்டும், எமது வியாபாரத்தோடு மட்டும், எமது இபாதத்தோடு மட்டும் போதுமாக்கிக் கொண்டு உம்மத்துக்கு செய்ய வேண்டிய இந்த பொறுப்பை நாங்கள் வீணாக்கிவிட்டோம் என்றால், உம்மத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை நாம் கைவிட்டு விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். வரக்கூடிய சோதனை, வரக்கூடிய வேதனை அனைவர்களுக்கும் கொண்டு போடத்தான் வரும். இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வத்தகு யௌமன் வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன் அல்லதீன லலமு மின்கும் காஸா. அல்லாஹுடைய சோதனையை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹுடைய அதாபை நீங்க பயந்து கொள்ளுங்க. அல்லாஹுடைய சோதனை என்பது அவனது அழிவு என்பது, அவனால் வரக்கூடிய அந்த முசீபத் என்பது அது குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் பீடிக்காது. பாவம் செய்யக்கூடிய மக்களை, ஹராத்த செய்யக்கூடிய மக்களை, அல்லாத கட்டளையை மீறக்கூடிய மக்களை மாத்திரம் பீடிக்காது. லா துஸீபன் அல்லதீன லலமு மின்கும் ஹாஸா, அந்த சோதனை என்று சொல்வது விபச்சாரம் செய்யக்கூடிய மக்களை, மதுவருங்கக்கூடிய மக்களை, பொய் சொல்லக்கூடிய மக்களை மாத்திரம் பீடிக்காது. சோதனை வருவதாக இருந்தால் அனைவருக்கும் ஒன்று போலத்தான் வரும். ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற வேலையில் திடீரென்று நபியுடைய முகம் சிவக்குச்சு. திடீரென்று நபியுடைய முகம் சிவக்க ஆரம்பித்தது. உடனே வேறு சிந்தினாங்க, வெளியே வந்து வானத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, அரப் மின் ஷர்ரின் கதிக்கரம், அரபிகளுக்கு கேடுண்டாகட்டும். அரபிகளை நீங்க சொல்லப்பட்டது, அதாவது யகூதிகளை அல்ல, நசாராக்களை அல்ல, குறிப்பாக முஸ்லீம்களைத்தான் சொன்னார்கள். முஸ்லீம்களுக்கு அடி உண்டாகட்டும், முஸ்லீம்களுக்கு கேடுண்டாகட்டும். ஏன்? மின் ஷர்ரின் கதிக்கு தரம், அவர்கள் செய்த பாவச் செயல்களின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மாற்றத்தின் காரணமாக அவர்களுக்கு கழி உண்டாகட்டும் என்று சொன்ன நேரத்தையில் இதை கேட்ட ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அப்ப நஹ்லிக்கு வஃபீனா ஸாலிஹூன், எங்கள நல்ல மக்கள் இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வோட தொடர்புள்ள மக்கள் இருக்கின்ற பொழுது அவங்களும் அழைக்கப்படுவோமா என்று கேட்ட நேரத்தையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வோட சோதனை வருவதாக இருந்தால் அனைவர்களுக்கும் ஒன்று போலதான் வரும். ஆனால் நாளை கியாமத்துரிய நாளையில அல்லாஹ் நல்லோர்களை சுகதாக்கள் அந்தஸ்து கொடுத்தா எழுப்பாக்குவார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சுனாமி வந்தது, நல்லவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், தீயவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், மிருகங்களும் பாதிக்கப்பட்டன, பறவைகளும் பாதிக்கப்பட்டன, எல்லா படைப்பினங்களும் அதில் பாதிக்கப்பட்டது. சோதனை வாரதாயிருந்தால் எல்லோருக்கும் ஒன்று போலதான் வரும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த சோதனையை பயந்து கொள்ளுங்கோ, ஏந்த அலாபை பயந்து கொள்ளுங்கோ, என்னுடைய முசீபத்தை, என்னால வரக்கூடிய என் புறத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை பயந்து கொள்ளுங்கோ. இந்த எச்சரிக்கையைத்தான் அந்தந்த காலத்து நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு, உம்மத்துக்கு போதித்துக் கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் பத்தி அவங்க சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்வை நம்புங்கோ, அல்லாஹ்வை வழிபடுங்கோ, அல்லாஹ்வை நீங்க விளங்குங்கோ, கல்லையும் மண்ணையும் வணங்க வேணாம், இதனால் அவன் அதாக பயந்து கொள்ளுங்கோ என்று ஒவ்வொரு சமூகத்துக்கு அவங்க தாவத்தை கொடுத்துக் கொண்டே இருந்தாங்க. மக்களுக்கு தீன எத்தி வச்சுக்கொண்டே இருந்தாங்க. யார் யாரெல்லாம் அல்லாத கட்டளையை மீறி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ ஒவ்வொரு விதமான சோதனையை கொண்டு அல்லாஹ் அளித்தார். ஒரு கூட்டம் வெள்ளத்தால் அளிக்கப்பட்டது, ஒரு கூட்டம் காற்று அளிக்கப்பட்டது, ஒரு கூட்டம் மலை அதாவது கண்மாறி பொழிவது கொண்டு அளிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான சோதனையை கொண்டு அளித்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த உம்மத்துடைய சோதனைக்கும் அழிவுக்கும் காரணம் என்ன? மக்களுடைய ஹிதாயத்துக்காக, மக்களுடைய நேர்வழிக்காக, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான், ரசூலுமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான். அந்த நபிமார்கள் அல்லாவை பற்றி முன்வைத்தார்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஏகன் தான், வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு இந்த பூமி ஒரு ஆதாரம், வானம் ஒரு ஆதாரம், சூரியன் சந்திரன் ஒரு ஆதாரம், மரங்கள் முளைகிறது சாகுது, மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான், அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு முழு உலக வஸ்துக்களும் ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் அந்த அல்லாவை இந்த ஊனக்கண்களால பார்க்க முடியாது, அல்லாவை இந்த வெற்றுக்கண்களால பார்க்க முடியாது. அல்லாவை பார்ப்பது பக்கம் இருக்கட்டும், உதிக்கக்கூடிய சூரியனை கூட எங்களால பார்க்க முடியாது. சூரத்துர் ரஹ்மான் தப்சீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ் இந்த சூரிய ஒளி மனிதனை பூமியை நோக்கி ஒரே அடியில வீசாமல் இருப்பதற்காக, இந்த சூரிய வெப்பம் மனிதனை நேராக தாக்காமல் இருப்பதற்காக 70 திரைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த 70 திரைகளை தாண்டித்தான் சூரிய ஒளி இந்த பூமியை நோக்கி வீசக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினருடைய பார்வையும் கொடுத்து, மனிதர்களுடைய, ஜின்களுடைய, பறவைகள், மீன்களுடைய எல்லா வஸ்துக்களுடைய பார்வையும் கொடுத்து, அந்த 70 திரைகள்ல ஒரு திரையை அகற்றி மனிதனே இந்த சூரியனை பாருங்கள் சொன்னால் அவனது கண் குருடாகிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அல்லாஹ்வை ஊன கண்களால் உலகத்தை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வை கண்ணால கண்டது போல, கபருடைய வாழ்க்கை அனுபவித்தது போல, சொர்க்கத்துடைய வாழ்க்கை அனுபவித்தது போல, நாம் அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். இந்த ஈமான, இந்த சக்தியைத்தான் அந்தந்த காலத்தின் நபிமார்கள் அந்த உம்மத்துக்கு போதித்தாங்க, அந்த சமூகத்துக்கு முன் வச்சாங்க. அல்லாஹ் சொல்லுறான், அந்த அல்லாஹ் கட்டளையை மீறி நடந்ததனால ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு சோதனையால் அளிக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய, இறுதியாக வந்திருக்கக்கூடிய இந்த உம்மத்துடைய சோதனைக்கும் அழிவுக்கும் காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய தொழுகையை பாழாக்குவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை வீணாக்குவாங்க. இன்றைக்கு அருமையானவர்களே, கதீஜா என்று, ஆயிஷா என்று, அப்துல்லா என்று அழகான பெயர்களை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில தொழுகை என்பது கிடையாது. குர்ஆனுடைய வரிகள் மாத்திரம் இருக்கும், குர்ஆனின் அச்சுக்கள் மாத்திரம் இருக்கும், குர்ஆன் வீடுகளை பரக்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது வாழ்க்கையில இருக்காது, செயல் வடிவில் இருக்காது. அல்லாஹ் சொல்லுறான், அல்லாஹ் உஸ்ஸலாத்த மூமின்கள் என்று பேரில வாழுவாங்க, பேரில முஸ்லீமாக இருப்பாங்க, ஆனா தொழுகையை வீணாக்குவாங்க. தொழுகையை வீணாக்குவாங்க அர்த்தம் என்ன? வசதி இருக்கும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது தொழுகிறது, வசதி வாய்ப்பு வரும் பொழுது தொழுகின்றது, ஆரோக்கியமா இருக்க கொள்ள தொழுகையை விடுறது, நோயா இருக்க கொள்ள தொழுகிறது. அருமையானவர்களே, இப்படி விட்டு விட்டு தொழுகிறது, நினைச்ச நேரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது, மற்ற நேரத்தில் அல்லாஹ்வோட கட்டளையை விடுறது. இன்றைக்கு சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம், தொழாத மக்கள் யாரும் இல்லை, ஆனால் உரிய முறையில் தொழுகின்றார்கள் இல்லை, உரிய நேரத்தில் சுஜூது செய்கின்றார்கள் இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், இந்த உலகத்து அல்லாஹ்வுக்காக சிறந்த அமல், அதாவது நேரத்துக்கு தொழுகிறது. பாங்கு சொல்லப்பட்டால் அவ்வல் ஜமாத்தோட தொழுகை தான் ஆக சிறந்த அமலாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வை தொழுகிறது அவன் பொருத்தத்தை பெற்று தரும். கடைசி நேரத்தில் சொல்லுகிறது அல்லாஹ் மன்னிப்பை உண்டாக்கும். அவ்வளவு வக்ருல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்கிறது அல்லாஹ் பொருத்தம் கிடைக்கும், கடைசி நேரத்தில் சொல்கிறது அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கும். உதாரணத்துக்காக ஒரு முதலாளிக்கு ரெண்டு தொழிலாளி வேலை செய்யறாங்க, இரண்டு தொழிலாளிகள் வேலை செய்யறாங்க. முதலாளி ரெண்டு தொழிலாளியும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க மார்க்கெட்டுக்கு போய் இந்த சாமான எடுத்துட்டு வாங்க. இதுல ஒருவர் முதலாளி சென்ன உடனே போய் அந்த சாமான எடுத்து அழகான முறையில் செக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறார். இரண்டாவது லேட் ஆகி அவற்ற வேலையெல்லாம் செய்து முடித்து கடைசி கட்டத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார். ரெண்டு பேரும் முதலாளியுடைய சட்டத்தை நிறைவேற்றினவங்க தான். ஆனால் யாரை பொருந்தி கொள்வாரு, எவர் உடனடியாக எஜமான கட்டளையை நிறைவேற்றினாரோ அவருக்கு தான் முதலாளிக்கு விருப்பம் இருக்கும். எஜமானுக்குள்ள தந்திருக்கும். இதே போலதான் நாங்கள்லாம் அல்லாத அடியார்கள், அல்லாஹுடைய வேலையாட்கள். அல்லாஹ் விலை கொடுத்து மதிக்க முடியாத பார்வையை தந்து, கேள்வியை தந்து, சிந்தனையை தந்து, உடல் உறுப்புகளை தந்து அவன் எங்கள்கிட்ட கேட்கிறான், என்ன நான்கா தொழுட்டு எழும்புங்கோ. இதை உரிய நேரத்தில் செஞ்சவங்க பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுடைய அன்புக்கு மருளுக்கும் உரியவங்க. கடைசி நேரத்தில் செய்யறதையும் அல்லாஹ் சான்ஸ் கொடுக்கிறான், மன்னிக்கிறான். ஆரம்பத்தில் உள்ளவனுக்குள்ள சிறப்பு அவருக்கு இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் என்ன அமைப்புல வாழ்றோமோ அந்த அமைப்புல தான் எங்களுக்கு மூத்து வரப்போகிறது. நாம் அமலாளியாக அப்பர் ஜமாத்தோட தொழக்கூடிய மக்களாக இருந்தால் எங்களை மௌத்து மாஷா அல்லாஹ் தொழுகையுடைய நேரத்தில் தான் வரும். ஒரு ஊர்ல மத்திய மாகாணத்தில் நடந்த ஒரு சம்பவம், மச்சான் மச்சான் கல்யாணம் திருமணத்துக்கு பொறுத்து பேசிக்கொண்டான். மகருடைய நேரம் சொன்னார், நான் நாளை மகரிபுக்கு வேலை எடுத்துட்டு வருகிறேன், நீங்க கல்யாணத்துக்கு போ ரெடியாயி. இப்ப மறுநாள் மகருடைய நேரம், வீட்டு வாசலுக்கு முன்னால வேன் வந்து நிக்குது, திருமணத்துக்கு போறதுக்கு எல்லாரும் வேன் ஏறிட்டாங்க. வேனை ஸ்டார்ட் பண்ண கொள்ள பாங் சொல்லப்படுது, அதான் மகரிபுடைய அதான் கேட்குது. வேனை ஸ்டார்ட் பண்ண ஒரு சொன்னாரு, நான் டக்குன்னு தொழுதுட்டு வார். ரூம் வீட்டுல போய் ரூமுக்குள்ள ஒளி செஞ்சுட்டு முசல்லா வச்சு தொழுகிறாரு. அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணித்தேலை மாலை காண இல்ல, வேல பேசிக்கொள்றாங்க. என்ன அவரு தராவி சொல்றாரோ தெரியாது, மூன்றக்கா தொழுது இவ்வளவு நேரம் போதா பேத்து பாருங்க. பேத்து பார்த்தால் ஆரம்ப வக்திக்கு தக்பீர் கட்டி ருக்குக்கு பேத்து சுஜூதுக்கு போனாரு. போனவருடைய வாழ்க்கையில கடைசி சுஜூதமா சுஜூதுல வச்சல்லா ரூகெடுத்து விட்டார். ஜனாதா வணக்கம் செஞ்சுட்டு ஹதரத் கேட்கிறாரு, சுஜூத் நிகர் மௌத்தாகிறதுக்குரிய காரணம் என்ன? சொன்னாங்க, இவர் என்ன வேலை வெட்டி இருந்தாலும் உலகத்தில் ஆக விசேஷம் அவ்வல் ஜமாத்தோட தொழுவாரு. அடியானுக்கு கடன் இருந்தாலும் பதச்ச ரப்புக்கு கடன் வைக்க மாட்டாரு, உரிய நேரத்தில் தொழுவாரு. இதுவருடைய வாழ்க்கையில பிரதானமான ஒரு பண்பு. கண்ணியமானவர்களே, அல்லாங்க எப்படி அல்லாவுடன் நடந்து கொள்றோமோ அதே முறப்பிரகாரம் தான் அல்லாஹ் எங்களுடன் நடந்து கொள்கிறார். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இந்த சமூகத்துடைய அழிவுக்கு வாழ்க்கையில சோதனைக்கு காரணம் அல்லாஹ் ஸலாத்த தொழுகையை பாலாக்குவாங்க, தொழுகையை வீணாக்குவாங்க, இபாதத்தை பால்படுத்த தெண்டே சேவைக்கு பயன்படுத்துவாங்க. பள்ளிவாயல் பெரிதாக கட்டப்பட்டிருக்கும், சப்புகள் பெரிதாக இருக்கும், ஆனால் சொல்லக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கும், இபாதத் செய்கிற மக்கள் குறைவாக இருக்கும், வெளியில சனம் ஒன் டபுள் மடங்காக இருக்கும், பள்ளியில நாளில ஒன்றாக இருக்கும். இது சமூகத்துடைய அழிவுக்கு முதலாவது காரணம். இரண்டாவது சொல்றான், யாரெல்லாம் தந்த மனோ இச்சைக்கு வழிபட்டு நடப்பாங்களோ, ஹராம் ஹலால் பேணல் இல்லாம உலகத்தில யாரெல்லாம் வாழ்வார்களோ, இந்த முல்லாக்கள் மௌலவிமாக சொல்ற மாதிரி எங்களுக்கு வாழேலா, எங்களுக்கெல்லாம் மஸ்ஜிதுக்கு போகலா, எங்களுக்கெல்லாம் ஜமாத்தோட தொழிலா, எங்களுக்கெல்லாம் தீனுக்கு பாடுபடேலா, நாடு போற மாதிரிதான் நாங்க போகணும், உலகம் போற மாதிரிதான் நாங்க போகணும் என்று யாரு மனோச்சைக்கு வழிபட்டு வாழ்றாங்களோ, ஹராம் ஹலால் பேணில்லா உலகத்தை வாழ்றாங்களோ, அல்லாஹ் சொல்றான் இவர்கள் அல்லாஹுடைய அழிவை சம்பாதிப்பார்கள், அல்லாஹுடைய கேவலத்தை சம்பாதிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று இஸ்லாமிய உலகத்துக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு அநியாயம், முஸ்லிம்களுக்கு சூழ்ச்சி, முஸ்லிம்களுக்கு சதி. காரணம் நாமே தேடிக் கொண்டவைகள் தான், நாமே கைகளை முற்படுத்தி சம்பாதித்துக் கொண்டவைகள் தான். முஸ்லிம்களை எழுச்சி உலகத்துடைய எழுச்சி, முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி உலகத்துடைய வீழ்ச்சி. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நிம்மதி சந்தோஷமாக வாழ்றதுக்காக எங்கட உடைமைகள் உரிமைகள் பதவிகளை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி, தலை சிறந்த சமுதாயமா ஆகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல புத்திமதி சொல்லித் தருகிறார், அல்லாஹ் எங்களுக்கு முறை சொல்லித் தருகிறார். அந்த முறப்படி வாழாம உலகத்தை எங்கட செல்வத்தால எதையும் சாதிக்கலாம், எங்கட அறிவால எதையும் சாதிக்கலாம், எங்கட வீரத்தால எதையும் சாதிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, தெரியவர்களே, நாம் ஒரு காலத்தில் எப்படி பயத்தோட பீதியோட அச்சத்தோட நாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, இதை விட மிக பயங்கரமான கட்டத்தில் தான் சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம், நபியருக்கு நபிப்பட்டம் கிடைச்ச கட்டம், இஸ்லாத்துடைய ஆரம்ப நிலையில சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி பயத்தோடு வாழ்ந்தாங்க, எப்படி பீதியோடு வாழ்ந்தாங்க. மக்காவில இஸ்லாத்துக்கு ஆதரவு கிடைக்கல என்று அல்லாஹ் கட்டளை, நபியே போங்க மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அந்த 6 மாதம் போகல, மீண்டும் காபிர்களுடைய தொல்லை, அவங்களோட அநியாயம், அவங்களோட சூழ்ச்சி, அவங்களோட அத்தூழியம் நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பிக்கிறது, நாளுக்கு நாள் உருவெடுத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த கட்டத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லா, இந்த தீன் மூலமாக வெற்றி கிடைக்கும் என்கிறீங்க, நிம்மதி கிடைக்கும் என்கிறீங்க, ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்கிறீங்க, நிம்மதியை எதிர்பார்த்துத்தான் மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தோம். ஆனால் மீண்டும் காபிர்களுடைய சொல்ல இவங்களோட அநியாயம் மறுவ ஆரம்பிக்குது யார சூழல்லா. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சூழல்லா, நாங்க காலையாகிறதும் மாலையாகிறதும் இந்த யுத்த மைதானத்தில தான், எங்களோட வாழ்க்கை அம்போடு கழிகிறது, ஆயுதத்தோடு கழிகிறது, வானோடு கழிகிறது யார சூழல்லா. மனைவி மக்களோடு இருந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலம் எங்களுக்கு உருவாக மாட்டாதா, அந்த காலத்தை நாங்கள் அனுபவிக்க மாட்டோமா என்று கேட்ட நேர்த்தையில் நபி அவங்க சொன்னாங்க, தோழர்களே பொறுமையாக இருங்க, நிச்சயமாக சத்தியமாக இந்த வீதி மூலமாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் உங்களுக்கு எதிர்பாரா அந்தஸ்துகளை தருவான், அல்லாஹ் நிம்மதி சந்தோஷம் தருவான். சொல்ற நேரத்தில் மதீனால சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா, 3-4 சஹாபாக்கள் ஒன்று கூடி பேச முடியாது, 6 சஹாபாக்கள் ஒன்று கூடி ஒரு இடத்தை உட்கார்ந்து நின்று பேச முடியாது. எங்களை ஆயுதம் வரும், எங்களை அம்பு வரும், எங்களை கண்ணடி வரும் என்று பயத்தோடு வாழ்ந்த காலம், பதட்டத்தோடு வாழ்ந்த காலம், உயிரை கையில வைத்துக் கொண்டிருந்த காலம். இந்த காலத்தில்தான் நபி அவங்க சொல்றாங்க, இந்த தீனின் மூலமாக அல்லாஹ் உங்களை நாடாளும் தலைவர்களாக ஆக்குவான், நாடாளும் கலீஃபராக ஆக்குவான், நாடாளும் அரசர்களாக ஆக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஆறுதல் வார்த்தையை நபி அவங்க சஹாபாக்களுக்கு சொல்கின்ற பொழுது இதை கேட்டுக்கொண்டு முனாஃபிக்கீன்கள் சிரித்தாங்க, பரிகசிக்க ஆரம்பித்தாங்க. என்ன இந்த முஹம்மத் அப்பாவி மக்களை வச்சுக்கொண்டு ரோம் கிடைக்கும் என்கிறார், பாரசீகம் கிடைக்கும் என்கிறார், ஆட்சதிகாரம் கிடைக்கும் என்கிறார், இதுவல்லார் நம்ப முடியுமா, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, நமது புத்திக்கு படுவதில்லையே, எமது சிந்தனை கெட்டுவதில்லையே. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலை வனத்துக்கு போய் மலன் கழித்து விட்டு வருவதற்கு கூட பயம் இந்த நாயக தோழர்களுக்கு. இவங்களை பார்த்து சொல்றாரு, ரோம் கிடைக்கும், பாரசீகம் கிடைக்கும், ஹிஜாது கிடைக்கும், பஹ்ரைன் கிடைக்கும் என்கிறார். இதுவெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எக்களமிட்டு சிரித்தாங்க, கைதட்டி சிரித்தாங்க, கேவலமாக பேசினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டத்தில்தான் முனாபிக்கிங்களுடைய இந்த பரிகாசமான வார்த்தையை பொய்ப்படுத்தியும் நபி அவர்களுடைய ஆறுதல் செய்தியை உண்மைப்படுத்தியும் குர்ஆன் வசனத்தை அருளுகின்றான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் كما استخلف الذين من قبلهم وليمكنن لكم دينهم الذي ارتضى لكم وليبدلنكم من بعد خوفهم امنا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் மூன்று விடயங்களை தருவதாக வாதா செய்திருக்கிறார். மூமின்களுக்கு மூன்று விஷயங்கள் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹுடைய வாக்குறுதி மனிதன் வாக்குறுதியைப் போல அல்ல, அல்லாஹுடைய வாதா மனிதன் வாதாவைப் போல அல்ல. மனிதன் வாக்கு நிறக்கூடியவன் அமன் அஸ்தகு மின் அல்லாஹி கீலா, அல்லாஹ்விட உண்மை சொல்றவன் உலகத்தை யார் இருக்கிறான்? அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொன்னான், உங்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை தருவோம், தகுதி இல்லாத அந்தஸ்துகளை தருவோம், உங்களுக்கு உயர் பதவிகளை தருவோம். இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய தீன முழு உலகத்துக்கு நாங்கள் பரத்துவோம், எல்லா நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளாக மாற்றுவோம், உங்களோட உள்ளத்தை இருக்கக்கூடிய பயம் தீரி அச்சத்தை நீக்கி அச்சமற்ற வாழ்க்கையை நாங்கள் உருவாக்குவோம், அமைதியான சூழலை உருவாக்குவோம் என்று மூன்று விஷயத்தல்லா வாதா செய்கிறான். ஆனால் ரெண்டு நிபந்தனை, அல் ஈமான் வல் அமலு ஸாலிஹ், அல்லாஹ் ஈமான் கொள்றது அதாவது சாலிஹான அமல் செய்யறது. ஈமான் கொள்றதென்றால் சொர்க்கத்தை கண்ணால கண்டது போல, நரகத்தை கண்ணால கண்டது போல, கபூருடைய வாழ்க்கை அனுபவித்தது போல அல்லாஹ்யா ஈமான் கொள்கிறார்களோ, இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நபி என்று நம்பி இருக்கிறோம், இன்றைக்கு இந்த கபூர் அதாவது மலக்குமார நம்பி இருக்கிறோம், வேதங்களை நம்பி இருக்கிறோம், கலா கதிர் நம்பி இருக்கிறோம், ஈமான் ஆறு பல்லையும் நான் நம்பி இருக்கிறோம். இது ஒரு விதமான ஈமான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஈமான் என்ன தெரியுமா? நாம் குர்ஆன் ஆயத்தின் மூலமாக அமல்கள் மூலமாக என்னென்ன உதவியை தருவதாக வாக்களித்திருக்கிறோமோ நீங்க அதில் நம்பிக்கை உள்ளவங்களாகிறீங்க. அல்லாஹ் சொல்றார், நீங்க தொழுங்கோ, தொழுகையின் மூலமாக நீங்க பாவத்தை பாதுகாக்கப்படுவீங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை உங்களை மோசமான மானக்கெடான காரியங்களில் இருந்து பாதுகாக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. நோம்பு புரியுங்கோ, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க 12 மனுஷியாளங்கள், 13 மனுஷியாளங்கள் பசித்திருப்பதன் மூலமாக, தாகித்திருப்பதன் மூலமாக, உங்களோட இச்சையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க நல்லவர்களாக மாறுவீங்க, தக்வாவுள்ளவர்களாக மாறுவீங்க, அல்லாஹ் பயந்து உலகப்படக்கூட மாறுவீங்க என்று தோன்று தக்வாவை ஏற்படுத்தும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, தத்மஇன்னுல் குலூப், உங்களோட உள்ளங்கள் அமைதி பெறும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஜகாத்தை கொடுங்க, உடலையும் பரிசுத்தப்படுத்தும், பொருளையும் பரிசுத்தப்படுத்தும் என்று குர்ஆன் சொல்கிறது. அமல்கள் மூலமாக அல்லாஹ் எதை தருவதாக வாக்களித்திருக்கிறானோ அந்த ஈமானத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சொர்க்கத்தை கண்ணால கண்டது போல, நரகத்தை கண்ணால கண்டது போல, கபூரைய வாழ்க்கை அனுபவித்தது போல, அல்லாஹ் ஈமான் கொண்டு, புத்திமதிகளை ஈமான் கொண்டு, யாரெல்லாம் வாமிலு ஸாலிஹாத், உலகத்தில் ஸாலிஹான அமல்கள் செய்வாங்களோ, சாலிஹான அமல் என்று சொல்லும் பொழுது 5 நேரம் தொழுவது மட்டுமல்ல, நோன்பு நோப்பது மட்டுமல்ல, ஜகாத்து கொடுப்பது மட்டுமல்ல, ஹஜ்ஜி செய்வது மட்டுமல்ல, இந்த 50 கடமைகளோட எவர்கள் தனது 4 வாழ்க்கையை சீராக்கிக் கொள்கிறார்களோ, குடும்ப வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையாகும், பிள்ளை வளர்ப்பு நபியுடைய மனுப்பாகும். நமது பிரயாணம், நமது தூக்கம், நமது வியாபாரம், நமது கொடுக்கல் வாங்கல், நமது வாழ்வே நபியுடைய வாழ்வாக, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வாக எவர்கள் அமைத்துக் கொள்கின்றார்களோ இதற்கு பேர்தான் அல் அமலு ஸாலிஹ். ஒருவர் ஐம்பரும் கடமைகளை சரியாக செய்கிறாரு, ஆனால் கொடுக்கல் வாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பயமச்சம் இல்ல, நீதி நேர்மை இல்ல, அடுத்த வீட்டோடு கோபம், பெற்றோரோடு கோபம், சகோதரர்களோடு கோபம், அவங்களோட வியாபாரத்தில் ஹராம், அந்த சதி வட்டி கலக்கப்பட்டிருக்குது, பிள்ளைகளுக்கு சீராக இல்ல. அருமையானவர்களே, இந்த சதி பிழையாக இருந்தால் இவருக்கல்லாத சொர்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது, அல்லாத உதவி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்லுறான், தன்னுடைய உலகத்துடைய வாழ்க்கைய யார் குர்ஆனுடைய பிரகாரம், நபியுடைய வாழ்க்கை பிரகாரம் உலகத்தில் சீராக்கிறாங்களோ இவங்களுக்குத்தான் சொல்றான், அருள் கமஸ்தகல பல்லதீனமின் கவலையும், அவர்களை நாடாளக்கூடிய தலைவர்களாக மாற்றுவோம், நாடாளும் அரசர்களாக மாற்றுவோம், நாடாளும் மன்னர்களாக ஆக்குவோம். அவனோட உழைப்பின் மூலமாக, சாலிஹான அமல் மூலமாக இந்த இஸ்லாத்தை முழு உலகத்துக்கு நாங்கள் பரத்துவோம். இந்த நாடு, இந்த ஊரு அல்லாஹ்வுடைய தீனுக்கு தடையாக இருக்கிறதோ, இஸ்லாத்துக்கு தடையாக இருக்கிறதோ, அந்த இடத்தை நாம் இஸ்லாத்துக்கு சாதகமான இடமாக ஆக்கி கொடுப்போம், இஸ்லாத்துக்கு தோல்வான இடமாக ஆக்கி கொடுப்போம். அவங்கள உள்ளத்தை இருக்கக்கூடிய பயம், பீதி, அச்சத்தை நீக்கி அச்சமற்ற வாழ்க்கை உருவாக்குவோம், தைரியத்தை உருவாக்குவோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டதற்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல எழுதுறாங்க, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்து பிரகாரம் சஹாபாக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு முறை கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த முறைப்படி சஹாபாக்கள் வாழ்றாங்க, இந்த தர்தீபை, இந்த உசூலை ஏற்று நடக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்தான் என்றால், எப்ப நபியுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டாங்களோ, தனது உயிரை விட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா மதித்தாங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அல்லாஹ் நாடாள மக்காவை கொடுத்தான், பஹ்ரைனை கொடுத்தான், கந்தக்கை கொடுத்தான், ஹிஜாஸை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றால், இந்த ஹிஜாஸ் மாகாணத்தை கூட சும்மா தந்தா சும்மா தந்தாலும் வானா நின்றார்கள் அந்த ரோம் நாட்டு மன்னர்கள். இப்படி ஒதுக்கப்பட்ட சஹாபாக்கள் எப்ப அல்லாஹ்வுடைய தீன உலகத்தை ஏற்று நடந்தாங்களோ, நபியுடைய சுன்னாவை உயிரை விட பெரிதாக மதித்தாங்களோ, எதிர்பாராத வெற்றிகளை கொடுத்தான், எதிர்பாராத அந்தஸ்தை கொடுத்தான். நடக்கக்கூடிய ஒவ்வொரு யுத்தத்தில வெற்றி, பத்ருடைய வெற்றி, கந்தக்கில வெற்றி, மிகப்பெரிய வெற்றியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்ஹு மக்காவை கொடுத்தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பூமியில இருந்து அவங்க துரத்தப்பட்டாமலோ, அதே பூமிய இரத்தம் சிந்தாம அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே உங்களுக்கு நாங்க தந்த அந்த மக்காவுடைய வெற்றி இருக்கிறது, அது சாதாரணமான வெற்றி அல்ல, ஃபத்ஹன் முபீனா, அது அமோக வெற்றி, அது பகிரங்க வெற்றி, முழு சமூகத்துக்கு முன்மாதிரியான வெற்றி. எவ்வளவு பெரிய வெற்றி என்றால், ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் 10,000 சஹாபாக்களோட மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க. இவர்கள் இந்த படையை கண்ட அந்த குறைசி காபிர்கள், குறைசி தலைவர்கள் பின்னடைந்து விடுகின்றார்கள், பிரபுல் காட்டி ஓடுகின்றார்கள். ஒரு சஹாபி சொல்றாரு, அல்யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் இது யுத்தத்துக்குரிய நாள், பழிவாங்குகின்ற நாள், என்ன எங்களை எதிர்த்தவர்களுக்கு, எங்களை அநியாயம் செய்தவர்களுக்கு இன்று நாங்கள் யுத்தம் செய்கிற நாள் என்று ஒரு சஹாபி ஏதான் பண்ணுகிறார். இந்த வார்த்தை நபியுடைய காதில விழுது, உடனே சொல்றாங்க அந்த தோழரை கூப்பிட்டு, தோழரே அப்படி சொல்லாதீங்க, அல் யௌம் யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் அது சமாதானத்துக்குரிய நாள், இது ஒரு மன்னிப்படுத்தப்படுகின்ற நாள். இந்த காபாவிலே நான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது எனது கழுத்திலே அழுக்கு படிந்த ஒத்தக குடல்களை கொண்டு வந்து கொட்டினார்கள். இவர்களுக்கு பொது மன்னிப்படுக்கப்படுகின்ற நாள். எனது அருமை மகனார் அவள் ஒரு கற்பிரி பெண்ணாக இருந்தார், குதிரையில சவாரி செய்து கொண்டிருந்தார். காபிர்கள் ஈட்டினால் துக்குத்தி தாக்கினார்கள். கப்பன் கரைந்த நிலையில எனது மகள் சகிதாகிவிட்டார். இந்த அநியாயத்தை செய்தவர்களுக்கு பொது மன்னிப்படுக்கப்படுகின்ற நாள் என்று எந்த ஒரு தலைவரும் செய்து காட்டாத மிகப்பெரிய ஒரு விட்டுக் கொடுப்புதலை ஒரு மன்னிப்பை ஏற்படுத்தி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு வெற்றி மட்டுமல்ல, எந்த அளவுக்கு துணிச்சல், எந்த அளவுக்கு வீரம் என்றால் மிகப்பெரிய அரசர்களுக்கு கூட போய் தாவத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுத்தான், அல்லாஹ் வீரத்தை கொடுத்தான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல 13 வருட காலம் தாவத்துடைய உழைப்பு செய்றாங்க. எதிர்ப்பு வந்தது, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அங்க 10 வருடம் தான் வாழ்றாங்க. இந்த 10 வருட கால எல்லைக்குள்ள அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தார். இந்த அளவுக்கு வெற்றி சஹாபாக்கள் மிகப்பெரிய அரசர்களுக்கு தாவத்து கொடுக்கிறார். ஹஜ்ரத் ஹிஷாம் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே நபி அவங்க தாவத்து கொடுக்க அனுப்புறாங்க. ரோம் நாட்டு மன்னன் கிறுக்கலிட தாவத்து கொடுக்க அனுப்புறாங்க. ஹஜ்ரத் ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மெலிந்த சஹாபி, கட்டையான சஹாபி. ஒரு 4-5 சஹாபாக்களை கொடுத்து சிறிய ஒரு ஜமாத்தை தயார்படுத்தி ரோம் நாட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய மன்னன் சிறுக்களுக்கு தாவத்து கொடுங்கோ. இந்த 6 பேர்களும் இப்ப குதிரையில பயணம் செய்யறாங்க. இந்த காலத்துல மாறி மிகப்பெரிய பஜிரோக்களா இருந்துச்சு, பிராடோக்களா இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்தது வெறுமனது ஒட்டகங்களும் குதிரைகளும் தவிர வேறு எந்த நவீன வாகனங்களுக்கு இல்லாத காலம். அதாவது பாலைவனம் மன்னர் மண்ணில் கால் புரைகின்ற ஒரு காலம். இந்த குதிரையில பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க போய்கொண்டிருக்கக்கூடிய வழியில இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. எங்கட அமீர் சொன்னது, அதாவது ரோம் நாட்டு மன்னன் கிறுக்கனுக்கு தாவத்து கொடுக்குமாறுதான் போற வழியில, அதாவது இந்த கிறுக்கலுக்கு இந்த ரோம் நாட்டுக்கு கீழ்படிந்த ஒரு நாடு இருக்கிறது, ரஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. அதுவும் ரோம் நாட்டுக்கு கீழ்படிந்த நாடு, ரோமனுடைய ஆட்சிக்கு கீழாக இயங்குகின்ற ஒரு நாடு. அந்த நாட்டு ஆட்சியில் கொண்டிருந்தால் ஜபலத்திபின் ஐகம் என்று சொல்லக்கூடிய அரசன். இவர் போற வழியில இவருக்கும் ஒரு தாவத்தை கொடுத்திருப்போம் என்று அந்த ஜமாத்துக்கு யோசனை வந்தது. அனைவரும் மசூரா செஞ்சு முடிவு பண்ணி இப்ப ஜபலத்திபின் ஐகம் அந்த மன்னனை சந்திக்க போறாங்க. தத்தான் என்று சொல்லக்கூடிய நாடு அந்த நாட்டுக்குள்ள நுழைந்து இப்ப கேட்கிறாங்க, உங்களோட அரசரை நாங்க சந்திக்க வந்திருக்கிறோம். அரச மனை வாயில இருந்த வேலையான்னு சொன்னான், உங்களுக்குள்ள சாதாரண மக்களுக்கு எங்கட அரசரை சந்திக்கலாம், ஏதாவது விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க, நாங்க கேட்க அவற்றை சொல்லுறோம். சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் உங்களை போல வேலைக்காரர்களோடு பேச வந்தவர்கள் அல்ல, நாங்கள் அரசர்களோடு பேசக்கூடியவர்கள், எஜமானோடு முற்றக்கூடியவர்கள். உங்களை அரதிக்கு சொல்லுங்கோ, எஜமானுக்கு சொல்லுங்கோ, அரதிகள் வந்திருக்கிறாங்க என்று. இப்ப ஜபலுக்கு ஐகமுக்கு இது கேள்விப்படுகிறது. சொல்றாங்க, அந்த அரதிகளுக்கு சத்தம் போடாம அமைதியாக்க சொல்லுங்கோ. இப்ப ஜபலுக்கு மீது ஐகம் தான் அணிந்த ஆடையை கலட்டி கருப்பாடை அணிந்து கொண்டு இந்த ஜமாத்தா கூப்பிடுகிறான், ஜமாத்துக்கு அழைப்பு விடுக்கிறான். இப்ப இஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அந்த அரசன் அரண்மனைக்குள்ள போறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, எனத்துக்கு நீங்க கருப்பாடைஞ்சிருக்கிறீங்க. சொன்னான் ஜபலுக்கு மீது ஐகம், நான் இந்த ஆடையை உங்களோட ஜமாத்தை இந்த ஊரை விட்டு துரத்தடிக்கால் வரைக்கும் நான் இந்த ஆடையை கலட்ட மாட்டேன். இஸ்லாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க இந்த ஊரையும் இதற்கு மேலாக இருக்கக்கூடிய ரோம் நாட்டையும் கைப்பற்ற வந்தவர்கள். ஜபலத்தின் ஐகம் அசைந்து போனான். இப்ப கேட்டால் அப்படி ஒரு சமூகம் காலப்போக்கில் ஒரு கூட்டம் வருவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவங்கள் நீங்கள் அல்ல, அந்த சமூகம் அவங்க அதாவது பகற்காலங்கள்ல நோம்பு பிடிப்பாங்க, இரவு காலங்கள்ல அதாவது அழுதழு அல்லாஹ்க்க துஆ செய்வாங்க, இரவு வணக்கத்துல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் அந்த நாட்டை கைப்பற்றுவதாக தௌராத்தில் நான் படித்திருக்கிறேன். இஸ்லாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது அந்த அந்த கூட்டம் தான் நாங்க பகற்காலங்கள் நோன்பு பிடிக்கிறோம், ஜிகாது செய்கிறோம், தீனு கலைந்து தெரிந்து பாடுபடுகிறோம், இரா காலங்கள்ல அல்லாஹ்ட்ட கையேந்தி கண்ணீர் வடிக்கிறோம், நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம், நாங்க அந்த தன்மை உள்ளவங்க தான். இப்ப ஜபலத் இப்னு அய்யமுக்கு வழங்கி போய்விட்டது, நிச்சயமா சத்தியமாக நீங்க தான் அந்த கூட்டம் என்று இப்ப கண்ணியப்படுத்த ஆரம்பிக்கிறார். இவங்களை கௌரவப்படுத்தி சொன்னால் நீங்கெல்லாம் உண்மையானவங்க, அக்கான மார்க்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது எங்கட அரசரை சந்திக்கிறதுக்காக போறீங்க, அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க வந்த ஒட்டகத்தில் செல்ல வேணாம், பொறுமதி வாழ்ந்த குதிரைகளை நான் தடுக்கிறேன். இஸ்லாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க எங்க எந்த குதிரையில வாகனித்து வந்தோமோ அதிலேதான் நாங்கள் அரசரை சந்திக்க போகிறோம், வாகனத்தை மாற்ற மாற்றோம் என்று தைரியமாக சொன்னார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தையில பயத்தை உண்டாக்கினான், அல்லாஹ் தைரியத்தை கொடுத்தான். இப்ப இஸ்லாம் ரலியல்லாஹு அன்ஹு தன் சிறிய ஜமாத்தை எடுத்துக்கொண்டு ரோம் நாட்டுக்குள்ளே செல்கிறார்கள், மன்னன் ஹிருக்களை சந்திப்பதற்காக வேண்டி அரண்மனைக்குள் செல்கின்றார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் களிமாவை சொல்கிறார்கள். அந்த அரண்மனை குலுங்க ஆரம்பிக்கிறது. வேலையாட்கள் சொன்னார்கள், என்ன இவ்வளவு பெரிய சத்தம் போடுறீங்க, சத்தம் இல்லாம அமைதியாக இருங்க. சொன்னாங்க, நாங்க உங்களோட மன்னன் கிருக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம், தான் வந்த குதிரையை ரெக்காப்பத்தில் விடுறாங்க, அரசண்ட அந்த தூண்ல கட்டி விடுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சத்து நேரத்துக்கு பிறகு கிருக்கள் மன்னனை சந்திப்பதற்காக வேண்டி ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைகின்றார்கள். அந்த மன்னன் கேட்கிறான், எங்களை யாரால் சந்திக்க வந்தால் எனக்கு சுஜூது செய்வாங்க, தலை குனிப்பாங்க, உங்களோட மார்க்கத்தில் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டால் ஏதாவது ஒரு முறைப்பாடு கலாச்சாரம் இல்லையா? இஷாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, எங்களோட மார்க்கத்திலையும் ஒருவர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது முகமன் கூடி வரவழைக்கின்ற ஒரு முறை இருக்கத்தான் செய்கிறது. அதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய காணிக்க சலாம். இந்த பொறுமதியான வார்த்தையை உங்களை கூட கல்லையும் மண்ணையும் வணங்குகின்ற காபிர்களுக்கு சொல்ல முடியாது. தைரியமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் பயத்தை போட்டான். இரண்டாவது கேட்டான், அதாவது இப்ப நீங்க சொன்ன இந்த கலிமாவுடைய வார்த்தையால அரச மாளிகை குலுங்கி விட்டது. கேட்டாங்க, மா அப்ளது கௌலிக்கும், நீங்க சொல்கின்ற வார்த்தையில உங்களோட மார்க்கத்து சிறந்த வார்த்தை எது? சொன்னாங்க, ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். இரண்டாவது விடுத்தம் அந்த மாளிகை குலுங்க ஆரம்பித்து விட்டது. அரசன் கேட்கிறான், அதாவது இந்த வார்த்தையை இதற்கு முன்னால எங்கேயாவது சொல்கின்ற பொழுது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்வு நடந்ததுண்டா? சொன்னார்கள், எங்கட வாழ்க்கையில மாளிகை குலுங்குகின்ற சந்தர்ப்பம் இதுதான் எங்கட வாழ்க்கையில முதலாவது நாங்கள் காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாட தீனை எத்தி வைப்பதற்காக வேண்டி அவர்கள் இராணுவத்த நாடு இல்ல, ஆயுதத்த நாடு அல்ல, ஆண்பலத்த நாடு அல்ல, பொருளாதாரத்த நாடு அல்ல, அல்லாவை நம்பினார்கள், கையேந்தினார்கள், அல்லாட வார்த்தையை நம்பினாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தான், அல்லாஹ் வீரத்தை கொடுத்தான், அல்லாஹ் மிகப்பெரிய சக்தியை கொடுத்தான். இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ليستخلفنكم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لكم دينكم ورتلا لكم وليبدلنكم من بعد خوفهم أمنا எப்பம் உமிங்கள் அல்லாஹ்வை உரிய முறையில ஈமான் கொண்டு அமலே சாலிஹாத்தோடு வாழ்வீங்களோ உங்களை நாராளும் தலைவர்களாக ஆக்குவோம். இந்த மதீனா இருக்கக்கூடிய தீனை முழு உலகத்துக்கும் பரத்தி இஸ்லாமிய நாடுகளாக மாற்றுவோம். உங்களோட உள்ளத்தை இருக்கக்கூடிய பயம் பீதி அச்சத்தை நீக்கி அச்சமற்ற வாழ்க்கையை உருவாக்குவோம். அருமையானவர்களே, இந்த அச்சமற்ற வாழ்க்கையை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு காண்பித்தான். அவங்களோட மௌத்துக்கு முன்னதாக இந்த சூழலை அல்லாஹ் உருவாக்கினான். அத்தி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற அவங்கள அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கூப்பிட்டாங்க, அத்தியே இங்க வாங்க பக்கத்துல உட்காருங்க, பக்கத்தை உட்கார வச்சு மூ அதா கேட்டாங்க, அத்தியே உங்களுக்கு ஹியரா அந்த ஊரை பத்தி தெரியுமா, ஹியரா அந்த ஊரை பத்தி தெரியுமா? சொன்னாங்க அத்தி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அந்த ஊரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அவருடைய நிலவரத்தை பத்தி தெரியாது. சொன்னாங்க அத்தியே ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் ஹியராண்டு சொல்லக்கூடிய இருந்து ஒரு ஏழாண்டு ஊர்ல இருந்து ஒரு பெண் ஹஜ்ஜிக்காக வேண்டி தன்னை அலங்கரித்து மினுக்கி குலுக்கி சிங்காரித்துக் கொண்டு வருவார். அந்த ஹியராண்ட ஊர்ல இருந்து மக்கா வழியாக தன்னன் தனியாக வருவாள். அந்த பெண்ணை இன்சிப்பதற்கோ, அந்த பெண்ணை பகடி பண்ணுவதற்கோ, அந்த பெண்ணை கட்டை மாசுபடுத்துவதற்கோ, அந்த பெண்ணுடைய ஆபரணங்களை பறிப்பதற்கோ கல்வர்கள் கிடையாது, கயவர்கள் கிடையாது, கொலையாளிகள் கிடையாது. அல்லாஹ் இந்த தீனின் மூலமாக ஜாதியத்தை நீக்குவான், அறியாமை நீக்குவான், அச்சமற்ற வாழ்க்கை உருவாக்குவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பிற்காலத்தை நீங்க காண்பீங்க. இரண்டாவது சொன்னாங்க அத்தியே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு அல்லாஹ் உண்டாக்குவான், இதுவும் முஸ்லிம்களுக்கு காலப்போக்கில் நடக்கும். மூணாவது விஷயம்தான் இந்த கைஸ் கிஸ்ரா மன்னண்ட காப்ப எங்கள் முஸ்லிம்கள் ஒருவர் ஒரு அணிவார்கள், இதை அணிவார், இதுகள் நிச்சயம் நடக்கும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நபியுடைய மௌத்துக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம் வருகின்றது. அந்த ஆட்சியில தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அச்சமற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கினான், அல்லாஹ் தைரியத்தை உருவாக்கினான், பாதையில தைரியமாக சுதந்திரமா செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கினான். அத்தீபுல் ஆத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொன்னாங்க, ரசூலுல்லா அப்ப சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கிறது, பாதுகாப்புக்கு உதாரணம் சொல்லி வழங்கப்படுத்தினாங்க. இந்த அச்சமற்ற சூழ்நிலையை அல்லாஹ் உமருடைய ஆட்சியில உருவாக்கினான். இரண்டாவது முஸ்லிம்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் என்றார். ஆனால் தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல எழுதுறாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை உண்டாக்கினான். எந்த அளவுக்கு பணம் என்று சொன்னால், ஜகாத்து கொடுப்பவங்க இருப்பாங்க, எடுக்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்துடைய பணத்தை வசூலித்து யோசிச்சுக்கொண்டிருப்பாங்க, இதை யாருக்கு கொடுக்கிறது என்று. அந்த அளவுக்கு ஜகாத்தை எடுக்கக்கூடிய மக்கள் யாரும் தந்த விலாயத்தை இருக்கல்ல. மூன்றாவது கிஸ்ரா மன்னந்த காப்ப அனைவரா சொன்னாங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் அலால் சுராகா என்பவரை கூப்பிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவரை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து பள்ளியில ஒரு ஒரு ரூம்ல அறையில தங்கங்கள் குவிக்கப்பட்டிருந்தன, அதுல கிஸ்ரா மன்னனை காப்ப புறக்கு கொண்டு வந்து அவர் சுராக்காவுக்கு ரெண்டு கையை மன்னிச்சு சொல்றாங்க, இப்ப இந்த மின்பரில் ஏறி சொல்லுங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை. ஹிஜ்ரத் போகின்ற பொழுது சுராக்கா நூறு ஒத்தகைக்கு ஆசைப்பட்டு நபியுடைய களத்தை வெட்டுவதற்கு வெட்டி வருவதற்காக வேண்டி அவன் ஒத்தகத்தை விரட்டி வந்தான். நபி சொன்னாங்க, ஒரு கால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர். இந்த கிஸ்ரா மன்னனை காப்பதுவீர் என்று சொன்னாங்க. ஏதமா சிரிச்சிட்டு போனான், நடக்கிற காரியமா என்று அல்லாஹ் அதையும் உண்மைப்படுத்தினான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதனால அல்லாஹுடைய புத்திமதியில நபியுடைய வாழ்க்கை வழிமுறையில யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, யாருக்கும் கடுகளவு சக்கு வரக்கூடாது. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் உலகத்தில சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, நாயக தோழர்கள் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தான், மிகப்பெரிய கண்ணியங்களை கொடுத்தான், அல்லாஹ் அந்தஸ்துக்களை கொடுத்தான். இதைத்தான் காரணம், தந்த உடல் பொருளை எடுத்துக்கொண்டு எப்ப வீடுக்கு பாடுபட்டாங்களோ அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுத்தான். இதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கும் சொல்லித் தருகிறார், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله
பியம்பாலுக்கும் வாம்புசிக்கும் ஜாலிக்கும் கயிறுள்ளக்கும் இன்குண்டும் தலமூர். அருமையானவர்களே, சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தது, இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைந்தது ஆண் பலத்தால அல்ல, அறிவாற்றலால அல்ல, செல்வத்தால அல்ல, அனைத்தும் தனக்கு உதவியாக அமைகிறதுக்கு தீனுக்காக பாடுபட்டாங்க, உடல் பொருளை எடுத்துக்கொண்டு தியாகம் செஞ்சாங்க, ஜமா ஜமாத்தாக ஒவ்வொரு கண்டங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் போனாங்க. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்களையும் சஹாபாக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தான், மூன்று வாதாக்களையும் அல்லாஹ் உலகத்தில் அமைச்சு கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இதே போல அல்லாஹ் கேட்கிறான், அலா திஜாரா, மூமின்களே உங்களோட வெற்றிக்கு உங்களோட நிம்மதிக்கு உங்களோட சந்தோஷத்துக்கு நான் ஒரு வழி சொல்லி தரட்டுமா, ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா. இந்த ஆயத்து இறங்குறதுக்கு காரணம் தப்சீர்ல எழுதுறாங்க, சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர்கள் ஒன்று கூடி முடிவு செஞ்சாங்க, நபிட்ட போய் நாளை காலையில அமல்கள்ல சிறந்தது எது என்று கேட்போம். சஹாபாக்கள் ஒரு பழக்கம் இருந்தது, அடிக்கடி நபிட்ட போய் ஐல்லி அப்தல், அமல்கள்ல சிறந்தது எது யார சூழல்லா, அமல்கள்ல உயர்ந்தது என்று அடிக்கடி கேட்பான். இப்படி சில சஹாபாக்கள் ஒன்று கூடி முடிவு பண்ணாங்க, நாளைக்கு நபிட்ட போய் அமல்கள்ல சிறந்தது எது என்று கேட்போம். இப்ப அல்லாஹ் நபிக்கு ஆயத்து அறிவிச்சான், வகி அறிவிச்சான், நபியே உங்கள்கிட்ட இப்படி ஒரு கூட்டம் வருவாங்க, அமல்கள்ல சிறந்தது எது என்று கேட்பாங்க. அந்த மக்களுக்கு நீங்க கேளுங்கோ, அல்லதுல்லுக்கும் அலா திஜாரா துஞ்சீக்கும் மின் அதாபின் அலீர், மூமின்களே உங்களை நோவினையில இருந்து பாதுகாக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில வெற்றியளிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் வியாபாரம் என்ற வார்த்தையை பாவிக்க காரணம் முபத்திரிங்கள் எழுதுறாங்க, வியாபாரத்தின் மூலமாகத்தான் உலகத்தொரு மனிதன் தலையிலிருந்து வாழுகின்றான். இன்றைக்கு நாம வீடு கட்டுறது, இந்த கொண்டு கடைகள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, குடும்ப வாழ்க்கையில நாளுக்கு நான் முன்னேற்றம் அடைகிறது ஒரு வியாபாரத்தை வச்சுட்டான். முதலாக போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், அதை வச்சு உலகத்திலே வாழ்க்கை டெவலப் ஆகிக்கொண்டே போகும். இதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அழிவே இல்லாத முடிவே இல்லாத நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் உலகத்துடைய முன்னேற்றத்துக்கும் ஆகிரத்துடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் உயர்ந்த அந்தஸ்தாகரத்தில் அடைவதற்கும் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா. பிசினஸ் ஆகரத்துடைய அமல்களை சம்பாதித்துக் கொள்வதற்கு, நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு, ஆகரத்தை முன்னேறத்துக்கு உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா. அல்லாஹ் கேட்கிறான், எப்படியான வியாபாரம், அதுக்கு நீங்க போட வேண்டிய முதலையும் அல்லாஹ் சொல்றான். சுபான் அல்லாஹ், எப்படி இறக்கம் உள்ளவன், எப்படி அன்புள்ளவன். இந்த ஒரு வியாபாரிட்ட ஒரு தொழிலாளி வருஷ கணக்கு வியாபாரம் தொழிலாளியாக வேலை புரிஞ்சிட்டு அவர் சொல்றாரு, நான் சொந்த கடை போட போறேன். முதலாளி எல்லாத்தையும் காட்டி கொடுக்க மாட்டார், குறிப்பிட்ட சிலது மட்டும் இவ்வளவு காலம் முளைச்சி தந்தாரு சம்பாரிச்சு தந்தாரு, அதற்கு குறிப்பிட்ட சில விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பார். இது மனிதன் மனிதனுக்குள்ள பண்பு. ஆனா அல்லாஹ் அப்படி உள்ளவன் அல்ல, அதிகமா மாறு செய்கிறோம், அல்லாஹ்க்கு நாங்கள் மாற்றமாக நடக்கிறோம். அப்படி இருந்தும் அல்லாஹ் எங்களோட இறக்கம் இல்ல. அவன் சொல்றான், மனிதா அடியானே மூமிங்களே வாக்கிரத்தில் அமல்ல முன்னேறத்துக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தருகிறேன். அந்த வியாபாரத்திலே முதல் என்ன தெரியுமா, துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி ஃபதுஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ், ஈமான் கொள்ளுங்க முயற்சி செய்யுங்க. அல் ஈமான பில்லாஹ் வல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், என்ன முதல், ஈமான் கொள்ளுங்க ஜிஹாது செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க தியாகம் செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க உடல் பொருளை கொண்டு முஜாஹதா செய்யுங்க. இந்த உங்களோட குடும்பத்தை விட்டு உங்களோட ஊரை விட்டு உங்களோட வியாபாரத்தை தியாகம் செஞ்சு எப்ப தீனுக்காக வேண்டி அலைந்து திரிந்து பாடுபடுவீங்களோ உழைப்பு செய்வீங்களோ இதனால கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா, சுபஹான் அல்லாஹ், உழைப்பால கிடைக்கிற லாபத்தையும் அல்லாஹ் சொல்லி தருகிறார். எப்படியான லாபம், எதிர்பிரலக்கும் ஜுனூபக்கும், அல்லாஹ் இந்த உழைப்பின் மூலமாக உங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். உதுவின் மூலம் பா மன்னிக்கப்படுகிறது, தொழுகைக்கு மூலம் பா மன்னிக்கப்படுகிறது, குரான் மூலம் பா மன்னிக்கப்படுகிறது, இஸ்திக்பார் மூலம் பா மன்னிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, சின்ன அமலை கொண்டு பா மன்னிக்கப்படுற மாதிரி இந்த உழைப்பாலையும் அல்லாஹ் சிறிய பாவங்களை மன்னிக்கிறார். இன்றைக்கு கஸ்தில போகிறோம்,
கத்து விளக்கத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு எட்டெடுத்து வைக்கிறது உலகம் உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது. ஏன் சிறந்தது? இந்த உழைப்புக்காக அடுத்த மனிதன் மீது கவலைப்பட்டு நாங்கள் அந்த மனிதன் மீது தேடி போகிறோம். ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதப்படுகிறது. இது எப்ப சொன்னது? இல்யாஸ் ரஹ்மத்துல்லா சொன்னதல்ல, இமாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லா சொன்னதல்ல, குர்ஆன்ல இருந்து சொல்லப்பட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது, இந்த உழைப்பின் மூலமாக யகஃபிருலக்கும் ஜுனூபக்கும், உங்களோட சிறிய பாவத்தை நாங்கள் மன்னிப்போம். இரண்டாவது, இந்த உழைப்புக்கு பாடுபட்டு சிரமப்பட்டதனால உங்களுக்கு ஆகிரத்தை கிடைக்கிறது, அது நன்றி சொல்லக்கூடிய சொர்க்கம் தான். அருமையானவர்களே, பாவங்களை மன்னிக்கிறது, சொர்க்கத்துக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, இது மௌத்துக்கு பிறகுள்ள விஷயம், இது கபருக்கு போனதுக்கு பிறகுள்ள விஷயம். அல்லாஹ் சொல்றான், இந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு உலகத்தை கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா? உலகத்தில் கிடைக்கிற வெற்றி என்ன தெரியுமா? வௌஃபரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வஃபத்ஹும் கரீம். இந்த உழைப்பின் மூலமாக நீங்க உலகத்தை எதிர்பார்க்கின்ற நிம்மதி, சந்தோஷம், சுபீட்சம், மகிழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு தருவோம். மனைவி மூலமாக சந்தோஷம், பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம், வியாபாரத்தின் மூலமாக சந்தோஷம், எல்லாத்தையும் தருவோம் இந்த உழைப்பின் மூலமாக. அருமையானவர்களே, மாஷா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த உழைப்ப உலக தன்னார வாஜாவை நம்பி, அல்லாஹ் நபியுடைய வாக்குறுதியை நம்பி உலகத்தை யாரெல்லாம் அதாவது உடல் பொருளை எடுத்துக்கொண்டு தியாகம் செஞ்சாங்களோ, உழைப்பு செஞ்சு பாடுபட்டாங்களோ, அல்லாஹ் கண்ணியப்படுத்தாமல் இல்லை, அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்தல்ல. யாரெல்லாம் அந்த உழைப்புல சந்தேகம் கொண்டு, உழைப்பை ஏசிக்கொண்டு, உழைப்பாமத்தில் கொண்டு உலகத்தை இருந்தாங்களோ, அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் இல்ல. நடந்த ஒரு சம்பவம், கொழும்பு மாகாணத்தில் நடந்த ஒரு சம்பவம், மாணவர் நிகழ்ச்சிக்கு என் நாலு மகளுக்கு பிறகு ஒரு வீட்டுக்கு போய் அந்த மாணவன் அழைக்கிறார். பாப்ப சொல்றாரு, புள்ளேட படிப்பை கெடுக்கிறாங்க, படிக்கிற புள்ள அது படிக்கிற பருவம், படிப்பை நாசமாக்காம பேசுறீங்க, இனத்துக்கு இப்படி வாரீங்க, வேற ஜொப் இல்லையா உங்களுக்கு? மூணு தைனம் போனாங்க, ஏச்சிப்பட்டாங்க. அதோட அந்த மகல்லா வாழ புகழ்ல ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருடத்துக்கு பிறகு அதே பாப்பா வந்து கண்ணீர் வடித்து சொல்றார், நேற்று என்ற மகன் கிறிஸ்தவ வேதத்துக்கு போய்விட்டார், மன்னிச்சுக்கோங்கோ, நல்வழிப்படுத்த வந்தீங்க, ஆனால் இன்னைக்கு நான் அதை அனுபவித்தேன், இந்த உழைப்புடைய பாரதூரம் தெரியாமல் நான் நேசித்தேன். அருமையானவர்களே, இன்னும் சொல்றதாக இருந்தால், இந்த தெய்வ மையவாடியில 30 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு பாப்பாவுக்கு ரெண்டு புள்ள. குர்ஆன் ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும், நபிமாட தியாகத்துடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். தற்காலத்தின் நிகழ்வை சொல்றேன், ரெண்டு புள்ள, ஒரு புள்ளைய வாப்பா தீனை கொடுக்கல, அமெரிக்காவுக்கு அனுப்பினார் படிக்கிறதுக்கு, நல்லா படிக்கிறாரு, அவர் டாக்டர் ஆவா இன்ஜினியர் ஆவா அனுப்பினாரு, எல்லா சொத்தையும் வித்து வித்து மகனுக்கு செலவழிக்கிறாரு, ஒரு மகன கணக்கெடுக்கல்ல. மாஷா அல்லாஹ், அந்த மஹல்லாவுல ஜமாத்தோட ஈடுபாடா இருந்து, உழைப்புல ஈடுபாடாக இருந்து, அவரும் சூரத்தோடு இருந்து, தாஜ தொழுகையில் இருந்து, குரானோதரத்திலிருந்து அமலாளியாக மாறித்தார். இரண்டாவது மனிதன் உம்மை வாப்பக்கு துவா செய்யக்கூடிய மனிதனாக மாறிட்டாரு. அந்த மகன் படிக்க போய் வாப்ப அனுப்பின சல்லியை என்ஜோ பண்ணிட்டார், குடித்து குடித்து அதை என்ஜோ பண்ணி அப்படியே பணத்தை எல்லாம் முடிச்சிட்டாரு. நாட்டுக்கு வாராரு, குடிகார மனிதராக, டாக்டர் ஆகும் அல்ல, இன்ஜினியர் ஆகும் அல்ல, குடிகார மனிதராக. எங்களுக்கு தேநீர் இல்லாமல் இருக்கலாம் சாரி, அவருக்கு மதுபானம் இல்லாமல் இருக்கலாம். இப்ப குடித்து குடித்து ஈரல் கரைஞ்சு போயிருக்குது, டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் சொல்றாரு, உனக்கு 2 மாசம்தான் வாடு. வந்த புதுசுல வாப்பா மூத்தாயிட்டா. இப்ப வந்த ஆத்திரத்தால கவலையால தந்தைய பார்த்து பொறாம, இவரை மாறி தந்தைய மாறி, என்ன வாப்பா எனக்கும் வழிகாட்டி இருந்தால் நான் இந்த தூரத்து காலாக இருக்க மாட்டேனே, என்ன வாழ்நாள் எல்லாம் வீணாகி நான் ஒரு பாதியாக மூத்தாக போறேன் என்று பூனாறு தெய்வல மையவாடிக்கு வாப்பாத கபுரை பார்த்து பார்த்து கைய காட்டி பதுவா செஞ்சாரு, வாப்பது திட்டினாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிலைமைகளுக்கு வரக்கூடாது. இந்த உழைப்பால எங்களை குடும்பம் பாதுகாக்கப்படும், எமது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, எமது மனைவி பாதுகாக்கப்படுவார். யாருடைய உழைப்பு? நபியுடைய உழைப்பு. எங்களோட உம்மவாப்பட உழைப்பு அல்ல, யாரோ கொண்டு வந்து உருவாக்கும் உழைப்பு அல்ல. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ரெண்டு இன்சூரன்ஸ் இந்த பூமியில இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் சோதனை அந்த ஊருக்கு வரா. இந்த பூமியில ரெண்டு அமல் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அதாபு வரார். இஸ்திகபார் செய்கின்ற, தௌபா செய்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் சோதனை அந்த ஊருக்கு வராது. இரண்டாவது அல்லாஹ் இரண்டாவது சொல்றான், அல்லாஹ் முதலாவது சொல்றான், நபியே நீங்க இருக்கின்ற வரைக்கும் அந்த ஊருக்கு சோதனை வராது. அப்சீர்ல எழுதுறாங்க, நபி இருக்கின்ற பொழுது எப்படி சோதனை வராதோ, நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி செஞ்ச உழைப்பு எங்க நடக்குதோ, எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எந்த மஹல்லாவில் நடக்கிறோ அது வரைக்கும் அல்லாஹ் சோதனை அந்த ஊருக்கு வராது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சோதனை வர காரணம் என்ன? நபியுடைய உழைப்பை விட்டு தூரமாக்கிறது. இன்றைக்கு நாங்கள் டாக்டராக இருக்கிறோம், இன்ஜினியராக இருக்கிறோம், லோயராக இருக்கிறோம், தேக்கத்திற்கு போறது வெக்கம். கொழும்புக்கு போய் பாருங்க, கோல்டு ரோட்ல வெள்ள வத்த தெய்வல கொள்ளுப்பிட்டியில இது பாருங்க. இன்றைக்கு டாக்டர் ஜமாத், லோயர் ஜமாத், இன்ஜினியர் ஜமாத் கேம்பஸ்ல இருந்து ஜமாத்துகள் போறார். மாசாலா ஒரு காலத்தில் ஜமாத்த உலமாக்கல் இல்ல, இந்த குலமாக்கல் உஸ்தாதுமார்கள் போறாங்க. இன்றைக்கு பெரிய பெரிய விதி உள்ளாக்கல், என்ன விதி சகோதரர்களே? தீனுக்காக என்ன விதி? மாசம் எல்லாரும் விளங்கிட்டாங்க. இந்த வேலையால தான் எங்களை அயாத்தாக்கிக் கொள்ளேலும், இந்த வேலையால தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ளேலும். பாருங்க, ஈரான்ல, ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல யுத்தம் நடக்க காரணம், காலா காலம் யுத்தம் நடக்க காரணம் என்ன? அலசி ஆராய்ந்து பார்த்தால் தாவத்துடைய உழைப்பு ஜீரோ. இன்றைக்கு தாவத்துடைய உழைப்பு, நபி செஞ்ச உழைப்பு, குர்ஆன் இன்சூரன்ஸ் ஆசன உழைப்பு அங்க நடக்குதில்லை. அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, நன்மையை தீமையை கழித்துக் கொண்டிருங்கோ, இந்த உழைப்பு செய்து கொண்டிருங்கோ. எப்ப இந்த உழைப்பை கைவிடுவீங்களோ, லைசல்லித்துல்லாஹ் அலைக்கும் சிராரக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அநியாயத்த அரசர்களை சாத்துவார், கொடுங்கோர்களை சாத்துவார். பயது யாருக்கும் அந்த நேரத்தில் அந்த நல்ல மக்கள் அவனுக்கு அத்வாசி அந்த துவா ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் எல்லாரும் விளங்கிட்டாங்க, இந்த உழைப்பால தான் எங்களை மனுஷனாக்கிக் கொள்ளும். இன்றைக்கு புலால பாருங்க, வாலிபர்களை மாறிபுடைய நேரமாயினால் காதல செட் அடிச்சு கொண்டு இன்றைக்கு பேஸ்புக்கிலையும் இன்டர்நெட்லையும் வாட்ஸ்அப்லையும் தான் புலால் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ஓலவர் முடிச்சிட்டு சும்மா இருக்கிறாங்க. இது அமர்ந்த லைனை காத்தது இந்த தாவத்துடைய வழிதான் சகோதரிகள். அங்க யாரையும் பேசி நல்லா சாப்பாட்டை கொடுத்து அங்க தூங்க போடுறதல்ல, அமல்ல ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. தாஜத்திலேயா, இந்த குர்ஆன் திலாவத்திலேயா, தாலீமிலேயா, அஞ்சு நேர தொழுகையிலேயா, எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இதை போல பவுக்குளான உழைப்பு உலகத்தில் எதுவும் இல்லை சகோதரர்கள். ஆனால மாஷா அல்லாஹ், எல்லாரும் வேலையை விளங்கி வச்சிருக்கிறாங்க. விளங்கினது மட்டுமல்ல, எப்ப உடல் பொருளை எடுத்துக்கொண்டு பாடுபடுவோமோ அல்லாஹோட வீட்டுகள்ல நிச்சயமா சத்தியமாக நீண்ட ஒளிய அல்லாஹ் உருவாக்குவான், உள்ளத்து அமைதி சந்த உருவாக்குவான். அந்த அமைப்புல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அதான்.